ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இதுக்கு அடுத்ததா வேற அத்தராகவே பிரத்யோகிஷ்டந்தே அடுத்த இதுவரும். இந்த இடத்துல நான் அடுத்த வர்ணகத்தை இப்ப ஆரம்பிக்கல, அது விஸ்தாரமா சொல்றோம். ஒரு ஒரு தாத்பரிய லிங்கத்தை மாத்திரம் காமிச்சேன். சமன்வயாத்தில் போட்டார் இல்லையா, சமன்வயாத்தில் சொன்னா அதுக்கு ஆறு தாத்பரிய லிங்கங்கள் சொல்லியிருக்க. உபக்ரமோபசம்ஹாரு, அபியாசா, அபூர்வதா, பலம், அர்த்தவாதா, உபபத்திஷ்ட, இது லிங்கம் தாத்பரியம் இல்லை. ஆறு விதமான தாத்பரிய லிங்கம். இந்த ஆறு தாத்பரிய லிங்கமும் வேதத்துல இருக்கு, வேதாந்தத்துல இருக்கு அப்படிங்கறத சமன்வயத்துல சுந்தரகாரர் காமிக்கிறார். பத்து சமன்வய. இந்த ஆறு தாத்பரிய லிங்கத்துல மூணு மூணா ரெண்டா தெரிஞ்சிருக்காரு, சப்தநிஷ்டம் அர்த்தநிஷ்டம். இப்போ இந்த அபூர்வத்துவம், அபூர்வ அபூர்வத்தான அபூர்வதா பலம், அதுக்கப்புறம் உபபத்தி, இது மூணு வந்து அர்த்தநிஷ்ட தாத்பரிய லிங்கம். விஷயத்துல இது மூணும் இருக்கு. அபூர்வத்துவம்னு சொன்னா பிரமாணாங்கரத்தினால தெரியாதது, இந்த சாஸ்திரத்தினால போதிக்கக்கூடிய பிரம்மாத்மைக்குங்கிறது பிரமாணாங்கரத்துக்கு விஷயம் ஆகாததுனால அபூர்வம், அதனால அபூர்வமா இருக்கு. அதுக்கப்புறம் பலவத்தாக இருக்கு, அதை தெரிஞ்சதுனால பலம் இருக்கிறதுனால பலவத்தாக இருக்கு. அதே சமயத்துல உபபத்தி, உபபத்தியால அபாதிதத்துவம் தெரியாது. இந்த விஷயம் சொல்லியிருக்கு, ஆனா சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அது வந்து பிரமாணமா இருக்க முடியாது. உபபத்தி சொல்லி, உபபத்தினா யுக்தி சொல்லி, அந்த யுக்தியில அனுமான அனுமானம் எல்லாம் அந்த விஷயம். இந்த அனுமானாளிகள்னாலையும் ஸ்ருதியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய யுக்திகள்னாலையும் இந்த விஷயம் தப்பு இல்லை, அபாதிதம் அப்படின்னு சிந்தனை. இது மூணு விஷய நிஷ்டமான தாத்பரியம். இந்த மூணு எங்க பிராமணியம் சொல்றதா இருந்தாலும் அந்த இடத்துல விஷயத்துல இருந்தே ஆகணும், இல்லைன்னா பிராமணியமே ஆகாது. ஏன் அனதிகத அபாதித பலவதர்த்த விஷயக போதம் தானே பிரமாணம், அதை உண்டு பண்ணக்கூடிய ஜானம் தானே, அதை உண்டு பண்ணக்கூடிய பிரமாணம் தானே பிரமாணம்னு சொல்லணும். அப்போ விஷயத்துல அனதிகதத்துவமோ அபாதிதத்துவமோ பலவத்துவமோ மூணுல ஒண்ணு குறைஞ்ச அது பிரமாணமே சொல்ல முடியாது. அதனால இந்த ஷட்வித தாத்பரிய லிங்கத்துல இந்த மூணுங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு இடத்துலயும் இது இல்லாமல் பிராமணியம் சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் மூணு இருக்கு, உபக்ரமோபசம்ஹாரம்னு ஒண்ணு, ரெண்டு சேர்ந்து ஒண்ணு, அபியாசகான்னு ஒண்ணு, அர்த்தவாதகான்னு ஒண்ணு. இது மூணு எப்போ எப்படின்னு சொன்னா இது வந்து சப்தநிஷ்ட தாத்பரியங்கிறது. அந்த வாக்கிய சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது ஆரம்பம் கடைசி இதுதான் உபக்ரம உபசம்ஹாரம், ரெண்டு இடமே ஒரே மாதிரி விஷயம் வந்ததுன்னா உபக்ரம உபசம்ஹாரம் ஐக்கரோக்கியம்னு நீங்க சொல்லணும். ஒரே விஷயம் திரும்பி திரும்பி அதுல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அது அபியாசம்னு சொல்லுவோம். அதை பத்தி விசேஷமா ஒரு அர்த்தவாதம் வர்ணனைகள்லாம் வந்து அப்படி சொன்னாக்க அது வந்து நம்ம வந்து ஒரு அர்த்தவாதம்னு சொல்லுவோம். இந்த மூணு லிங்கம் இருக்கே இது சப்த லிங்கம். ஆக ஆறு தாத்பரிய லிங்கத்துல உபக்ரமோபசம்ஹாரம், அபியாசா, அர்த்தவாதா அப்படின்னு மூணு சப்த நிஷ்டமாக சொல்லுவோம். சப்தத்துல சொல்ல வேண்டிய விஷயம் இப்ப இது மூணும் எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து அதிப்பிரசங்க வாரகம்னு சொல்றேன். இதெல்லாம் எப்படி தாத்பரிய லிங்கமானது, லோக சித்தமாக நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பிரதிபாதனம் பண்றதுக்காக ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னு ஒரு சாதாரணமா சொல்லுவார். சொல்லிட்டு தான் பேசினது சரியானதுன்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அவ்வளவு யுக்திகளையும் சொல்லிட்டு கடைசியில அதனால இந்த விஷயம் இப்படி இதுதான் அப்படின்னு ஒருத்தர் முடிச்சாருன்னா சாதாரணம் அப்படிதான் முடிக்கிறது. இந்த பர்வதோவன் சுமான் கார்த்திகால வந்து பஞ்சாவது வாசிச்சிருவா, இது நல்ல உதாரணம். பர்வதோவன் சுமான் ஏன்னு கேட்டா பூமாத் யோ யோ பூமவான் தவன் சுமான் ததா மகானகம் உதாரணம் ததாச்ச அயம் அயமபி பர்வதா ததா பூமவான் தஸ்மாத் பர்வதோவன் சுமான் எங்க ஆரம்பிச்சாரோ அங்கே முடிச்சுட்டேன். ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு சொன்னா முதல்ல பிரதிஜை கடைசியில நிகமனம். இது ரெண்டையும் பாக்குறச்ச நீங்க இந்த அஞ்சு வாக்கியமும் இவர் எதுக்காக பிரயோகம் பண்ணிருக்கார், இவ்வளவு தூரம் அவர் எங்க அப்படின்னா பருதோபம் இமான்ங்கிற ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இருப்பான் அப்படின்னு சாஸ்திரம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அதனால உபக்ரமத்திலும் உபசம்ஹாரத்திலும் ஒரே விஷயம் ரெண்டு தடவை வருதுன்னு சொன்னால் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த மொத்தமும் மொத்த வாக்கியங்களும் அதுக்காகத்தான்னு ஊசிக்கலாம். அபியாசம் சொன்னா ஒரு விஷயத்துல நமக்கு ஜாஸ்தி தாத்பரியம் இருக்குன்னு சொன்னா மத்திய மத்திய நடுநடுவில் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கும். பத்தாவது அப்படி ஒரு சுபாவம், லோகசித்தமான சுபாவம். எதுனா திருப்பி திருப்பி சொல்றாருன்னா அதுல ஒரு சாஸ்திரம் இருக்கு. கீதையில அவர் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை சொல்றார், ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டே வரைச்சா நினைச்ச நினைச்சு சொல்லிட்டே இருந்தார். ஏக்கா சொல்றாரு, ஒரு தடவை சொல்லியாச்சு, திருப்பி புனருக்கு புனருக்கு இல்லைங்க தாத்பரியம் தெரிவிக்கிறது. இது எங்கேயாவது மறந்து கூட போறானே கேட்கிறவன், வேற எதையோ கவனிச்சுட்டு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயத்தை கூட போறானேங்கிற பயத்துல அந்த விஷயத்த வக்தாவாக இருக்கிறவர் அவன் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்லி இருப்பார். இது அபியாசம். அப்புறம் அர்த்தவாதம். அர்த்தவாதம்னு சொன்னா ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப சக்தியாக பிரசனை பண்ணினோம்னா சட்டின கேட்கிறவாளுடைய கவனம் அதுல வந்து போகும், அவ்வளவு பெரிய விஷயமா அது அப்படின்னா அதுதான் தாத்பரியம். இது மூணும் சப்தநிஷ்டமாக இருக்கு. இது மூணும் எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அர்த்தநிஷ்டமான மூணும் எல்லா இடத்துலயும் இருக்கணும். அப்ப இதை எங்க உபயோகப்படுத்துறாருன்னு சொன்னால், எந்த இடத்துல ஒரு பெரிய வாக்கிய சந்தர்ப்பம், ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காருன்னு பாப்போம். அவ்வளவு பெரிய வாக்கிய சந்தர்ப்பத்துல பல விஷயங்கள் புதுசு புதுசா வருது. இந்த அனதிகத அபாதித பலவத்தான அர்த்தங்கள் பல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும் போது எதை சொல்றதுக்காக இது வந்திருக்குன்னு நமக்கு சந்தேகம் வரும். பல விஷயங்கள் சொல்றாரே, முக்கியமா ரொம்ப முக்கியமாக இவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பல விஷயங்கள்ல அனதிதான் அபூர்வத்தம் எல்லாம் வருது. எப்படி இதுக்கு உதாரணமா எடுத்துருந்தோம்னா, அந்த பிரகர்தனாதிகரணம் வந்து இந்திரன் வந்து அந்த பிரகர்தனனுக்கு உபதேசம் பண்றச்ச, பிராணோஸ்மி பிரஜாத்மா அப்படின்னு பார்த்து பிராணனை உபதேசம் பண்றார். இதுதான் நமக்கு தெரியாத விஷயம்தான், அந்த உபாசனை பத்தி யாரும் தெரியும். அதனால பிராணனை சொல்ற மாதிரி தெரிகிறது, ஜீவஸ்வரூபத்தை சொல்ற மாதிரி தெரிகிறது, பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதும் தெரிகிறது. வேற இன்னொன்னு தேவதை, இந்திரன் தன்னை பத்தி என்ன உபாசனை பண்ணு சொல்லி கொடுத்துறாரு அப்படின்னா இந்த உபாசனையை சொன்ன மாதிரி தானே தெரிகிறது. இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே அபூர்வமாக சொன்னதாக தெரிகிறது. ஆனா இவர் ஏதாவது ஒன்னதான் சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா இவர் கேட்டதே அதுதான், எது ரொம்ப ஹிதத்தமோ அதை சொல்லணும். நால அவரை சேர்ந்த வாக்கிலே சொல்லல, ஹிதத்தமத்தை சொல்லணும்னு சொல்லிருக்காரு. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு உபக்கிரம உபசம்ஹாரத்தை வச்சிருக்காரு. ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்காரு இவர் கேட்டார், ஹிதத்தமம், ரொம்ப ஹிதத்தமமாக எது நினைச்சதோ அதை சொல்லணும். ஹிதத்தமம்னா பிரம்மஸ்வரூபம், அதை தவிர வேற ஹிதம் கிடையாது. ஏன்னா மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கிறதுனால அதே ஹிதத்தமத்துவத்தை அதே பிரம்மஸ்வரூபத்தை ஆனந்தோ அஜரோ அமிர்தகான்னு முடிவுல சொல்லியிருக்காரு. ஆரம்பத்திலையும் பிரம்மஸ்வரூபத்துல ஆரம்பிச்சிருக்கு, முடிக்கிறதுலயும் அதே பிரம்மஸ்வரூபத்துல முடிச்சிருக்கு. இப்ப உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டுலையும் பிரம்மத்தை பத்தியே சொல்லி இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள்லாம் இந்த பிரம்மத்தை போதிக்கிறதுக்காக நடுவில் அபூர்வமாக சொல்லி இருந்தாலும் முழுக்க இந்திரன் எதை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு, என்ன உபதேசம் பண்ணாருன்னா பிரம்மோபதேசம் பண்ணாருன்னு சொல்லியாகும். ஆனா இந்த உபக்கிரமோபசம்ஹாரத்தை வச்சுட்டு மொத்த வாக்கிய சந்தர்ப்பத்துக்கு தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணார். அபியாசங்கிறது நிறைய மாதிரி சொன்னேன், நிறைய தத்துவமசின்னு ஒன்பது தடவை சொல்லி கொடுத்த, ஏன்னா ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போறல வேற சந்தேகம் வருது அப்படின்னு. இதெல்லாம் அபியாச தாத்பரியங்கிறது சொன்னா. இதே மாதிரி அர்த்தவாதங்கள்லாம் இருக்கு. இந்த இவ்வளவு தாத்பரிய லிங்கமும் வேதாந்தத்துல பிரம்ம விஷயத்துல சமன்விதமாக இருக்கிறதுனால வேதாந்த பிராமணியத்தை அசைக்க முடியாது. பிரம்மஸ்வரூபத்துல தான் பிராமணியம் சொல்லியாகணும். இதை எங்கேயுமே எழுத்து போக முடியாது. இந்த ஸ்லோகமா இல்லையே தவிர பாக்கி இந்த விஷயம் பூரா அங்க இருக்கு. இதெல்லாம் தனித்தனித்தனியா வெவ்வேறு இடத்துல இருக்கு, ஒரே இடத்துல சேர்ந்த வாக்கில இருக்கு. ஒரு ஸ்லோகமா இருக்கிறது எல்லாமே சூத்திரத்திலே எல்லாம் சூத்திரத்திலேயே இந்த இவ்வளவு விஷயமும் கிடைக்கிறது. தாற்பரிய சொல்ல வேண்டிய
அதே ராஜிக்கே நாங்க வந்து
அதனாலதான் இங்க வந்து சாமதீக்காரர் ஆரம்பிக்கிறச்ச உபக்ரமோபசம்ஹாரம்னு ஸ்லோகங்கள்லாம் போடல, நேரடியா குருமீமாம்சையிலிருந்து ஒரு அதிகரணத்தை எடுத்து
உபாம்சீராஜாதிகரணத்துல இப்படி சொல்லியிருக்கு, இப்படி ஆரம்பம் இப்படி முடிவு, அதனால நடுவில் இருக்கிற வாக்கியத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் சொல்லி ஆகணும், உபக்ரமாவதம் மாறைகள் விட்டு அப்படி கொண்டு போயிட்டாரு. அதனால இது பூராவே பூர்வமீமாம்சர கொஞ்சம் கூட தானா கல்பனை பண்ணினதுங்கிற இதே கிடையாது. ஆனா இவ்வளவுதான் விஷயம், இவர் சொல்றது அங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை பெரியவாள்லாம் கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கா, இங்க இந்த இடத்துல இருக்கு, இங்க இந்த மாதிரி உபயோகப்படுத்திருக்கா. சமன்வயாதிகரணம், சமன்வயாதிகரணத்துல பிரம்மம் சாஸ்திர பிரமாணகம்னு சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல சொன்ன சித்தாந்தத்தை ஆட்சேபிக்கிறார் குருபக்ஷி. ஆட்சேபம் ரெண்டு விதம், ஒரு விதமான ஆட்சேபத்துக்கு பரிகாரம் சொல்லி முடிச்சாச்சு, இது பிரதம வர்ணகம். இந்த விதத்துல ஆட்சேபம் சரியில்லை, பிரம்மம் சாஸ்திர பிரமாணகம் அப்படின்னு சொன்ன விஷயம் சரிதான். இப்ப மறுபடியும் வேற சில பேர் ஆட்சேபம் இவா என்ன சொல்றான், முன்னாடி சொன்னவாதக்கும் முன்னாடி வந்த பூர்வபக்ஷிக்கும் இந்த இப்ப சொல்ற பூர்வபக்ஷிக்கும் கொஞ்சம் வித்தியாசம். முன்னாடி பூர்வ வர்ணகத்துல இருந்த பூர்வபக்ஷி பிரம்மஸ்வரூபத்தையே ஒத்துக்கொள்கிறார். வேதாந்தம் பிரம்மஸ்வரூபத்தை பத்தி யோசிக்கிறது, நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபம் அசப்தம ஸ்பர்ஷம ரூபம் அவ்வேயம் அப்படின்னு நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபம் வேதாந்த ஒண்ணுனாலதான் நமக்கு தெரிகிறது, அந்த விஷயமே இல்லைன்னு விடுறாவா. ஏன்னா வேதாந்தத்துக்கு இதுல தாற்பயமே கிடையாது, இப்படி சொல்றதுக்காக வரல வேதாந்தம் அப்படின்னு ஆட்சேபிச்சான். அப்ப அவளுடைய சித்தாந்தப்படி பார்த்தோம்னா, அதாவது பூர்வபக்ஷியுடைய அவளுடைய இது என்ன, அவருடைய சித்தாந்தம் என்னன்னு பார்க்கும் போது பிரம்மங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா அதுக்கு பிரமாணமே இல்லை அப்படின்னா அந்த ஆட்சேபத்தை நிராகரணமான அந்த பிரம்ம நாஸ்திகாலனே அவளுக்கு பேர் வச்சிருக்க. ரத்னபிரகையில எல்லாம் நாஸ்திகால் இல்ல, ஆஸ்திகால் தான் வேத பிராமணியம் வச்சுக்கிறதா பிரம்மா எல்லாம் அனுஷ்டானம் பண்ணா அந்த இதெல்லாம் இருக்கு. ஆனா பிரம்ம விஷயத்துல நாஸ்திகாலா போட்டேன், பிரம்ம நாஸ்திகாக அப்படின்னு அந்த பேரு. இப்ப வர பூர்வபக்ஷிகள் பிரம்ம நாஸ்திகால், வேதாந்தத்துல சொல்லக்கூடிய அதே பிரம்மஸ்வரூபத்தை நானும் ஒத்துக்கிறேன், பிரம்மம் சாஸ்திர பிரமாணகம்ங்கிறத நான் அப்படியே ஆமோதனம் பண்றேன் அப்படின்னு ஆட்சேபிக்கிறேன். ஆனால் பிரம்ம ஜானம் ஆக்கிறதுனால மோட்சம் வருங்கிறத ஆட்சேபிக்கிறேன், பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா ஆத்மசாட்சா வந்தால் அதே கணத்துல முக்தின்னு சொல்றாரோ இல்லையோ அது வராது. மோட்சம் வரணும்னு சொன்னால் பிரம்மஸ்வரூபத்தை இப்படி தெரிஞ்சுட்டு அந்த பிரம்மஸ்வரூபத்தை உபாசனம் பண்ணணும். உபாசனை பண்ணினால் ஞானம் வந்து அஜ்ஞானம் போகல, ஆனா உபாசனையால அஜ்ஞானம் போகுமான்னு கேட்டாங்க. அஜ்ஞானத்தினால பந்தம் வந்ததுன்னு யாரு சொன்னாங்க, உபாசனையுடைய பலத்தினால சத்தியமான இந்த பந்தத்துக்கு நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு அவ நம்பிக்கை. நம்மளுடைய சக்திப்படி ஞானம்தான் மோட்சத்துக்கு காரணம், ஏன்னா பந்தத்துக்கு காரணம் அஜ்ஞானம். அப்படியானால் பந்த நிவர்த்திக்கு காரணம் ஞானம் ஒண்ணுதான், வேற எதுவுமே காரணம் ஆக முடியாது. ஆனா இவா என்ன சொல்றா, சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரம் ஞானத்தை மாத்திரம் சொல்லல உபாசனையத்தான் சொல்றது. அப்ப அந்த உபாசனைக்கு பலமாக மோட்சத்தை நம்ம அடையணும். எப்படி உபாசனையால பந்த நிவர்த்தி ஏற்படும்னா அதுதான் ஏற்படும் அதிர்ஷ்டத்வாரா அப்படின்னு சொன்னா. யாரும் மணினா பெருக்க முடியுது இல்லையா, எப்படி வந்ததுன்னு யாராவது கேட்க முடியுமா, விதி சொல்றது உண்டு அதே அப்படி ஒத்துக்கிற மாதிரியே உபாசனை பண்ணினால் அந்த உபாசனைக்கு ஸ்தலமாக மோட்சம் நமக்கு கிடைக்கும். நீங்க சொல்ற அதே பிரம்மஸ்வரூபம் எல்லாமே நான்
ஒத்துக்கிறேன்,
சம்சார நிவர்த்தி தான் எல்லாருக்கும் மோட்சம்ங்கிறது ஒண்ணு தேவைப்படுறது இல்ல. வைகுண்டத்துக்கு போறது அதெல்லாம் உபநிஷத்துல கிடையாது இல்லையா, வேதத்துல வராது. இந்த லோகாந்தர பிராப்தின்னு சொன்னா பிரம்மலோக பிராப்தி தான் ஒண்ணு வருது, பிரம்மத்தை தான் உபாசம், பிரம்மத்தை தான் உபாசம். இவா பிரம்மத்தை ஒத்துட்டா ரூபம் அதான் சொல்றாரு அத்தராபரே பிரத்யோதிஷ்டன்ட்டு. இதே விஷயத்துல இன்னும் சில பேர் அதுல ஆட்சேபம் பண்றாங்க, என்ன பண்ற, யத்யபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்மா, சாஸ்திர பிரமாணகம் பிரம்மா அது கரெக்ட் ஒத்துக்க வராது, இதுக்கு மேல ஏதோ செய்ய வேண்டிய பாக்கி இருக்குங்கிறத நீங்க ஏன் கொண்டு வரேன்னு சொல்ல அதுக்கு அவ ஒரு காரணம் சொல்றான். சித்தமா வாக்கியம் லோகத்துல ரெண்டு விதம், காரிய பரவாக்கியம் சித்த பரவாக்கியம் இருந்தது. காரியம்னா இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம் காரிய பரவாக்கியம். அதாவது இதை நாம சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு பிரவிற்த்தி ஏற்படணும். இதை செய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் செய்யணும், செய்யாதே அப்படின்னு சொன்னா அவனுக்கு நிவர்த்தி வரணும். அப்பேற்பட்ட போதத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம் காரிய பரவாக்கியம். சில வாக்கியங்கள் இருக்கு, அது பிரவிற்த்திக்கும் பிரயோஜனம் இல்லை, நிவர்த்திக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது, வாயு வாயு கேபிஷ்டா தேவதா, அது வேகமாக ஓடக்கூடியது வாயு அப்படின்னு சொன்னான். இதனால் நமக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒண்ணும் பிரவிற்த்தியோ நிவர்த்தியோ அதனால வரக்கூடிய. அப்புறம் இப்பேற்பட்ட வாக்கியங்களை சித்தபர வாக்கியம்னு சொல்லுவோம். இந்த சித்தபர வாக்கியம்ங்கிறதே கிடையாதுன்னு இவ்வாறு, சித்தபர வாக்கியம் பிரமாணமே ஆகாது. லோகத்துல பிரயோகம் பண்றாளே அப்படின்னு சொன்னா, லோகத்துல பண்ற எல்லா வாக்கிய பிரயோகமும் பிரமாணமா என்ன? அது எல்லாம் பிரமாணமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. லோகத்துல சில இடத்துல, லோகத்துல சில பிரயோகங்கள் இப்படி இருக்கே, அதாவது இதை செய் அதை செய்யாது அப்படின்னு சொல்றத தவறவும் சில வாக்கியங்கள் இருக்கே, அந்த ஊர்ல அந்த ராஜா இருக்கா, அவர் இந்த மாதிரி பண்ணினார், ராமர்னு ஒரு ராஜா இருந்தார், தசரதனுக்கு புத்திரராக இருந்தார் அப்படின்னா கதைய சொல்ற இதெல்லாம் இருக்கு, வாக்கியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் அப்பிரமாணமான்னு கேட்டார். இல்ல அப்பிரமாணம்னு சர்வதா சொல்லணும்னா வரல, இது எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் ஏதாவது ஒண்ணு அதனால அப்படின்னு வந்து வரும். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி நடந்துக்கணும், ராமர் மாதிரி நல்ல வழியில போகணும், அவர் ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யப்படாது அப்படின்னு ஒரு வாக்கியத்தோட இதை சேர்த்தாதான் இந்த வாக்கியம் பிரமாணம். ஏன்னா ராமர்னு ஒருத்தர் இருந்தா இன்னுமே வராதுன்னு, இந்த வாக்கியத்திலே ஒரு ஞானமே இல்லை, இதெல்லாம் சேர்த்தாதான் அது பிரமாணமா. இப்ப பாருங்களோ, இது இது ஒரு இவாளுடைய பிரக்கிரியை வச்சு முடியும். இப்படி வைக்கும் காட்சினா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இது வைதிக வாக்கியம். இது நமக்கு பிரம்மஸ்வரூபத்தை பத்தி தெரிவிக்கிறது. ஆனா ஏதாவது செய்து ஏதாவது சொல்றதோ இன்னும் சொல்லல, வெறும் பிரம்மஸ்வரூபத்தை போதிச்சுட்டு பேசாம விட்டு கொடுத்து. அப்படியானா இது எப்படி பிரமாணம் ஆக முடியும்? இத பிரமாணம் ஆக்கணும் இல்லையா? விதிபரமான வாக்கியம் தான் பிரமாணமாகும்னு நமக்கு லோகத்துல ஒரு நியமத்தை வச்சிருந்தாச்சுன்னா இந்த வாக்கியத்தையும் விதிபரம் ஆக்கணும். அதனால இந்த வாக்கியத்தெல்லாம் உபாசனா வாக்கியத்தோட சேர்ந்தோம். அங்க ஏதாவது உபாசித்தன்னு ஒரு பதம் கிடைச்சிங்கன்னா ஆத்மேயத்தேவ உபாசித்தார் அப்படின்னு வருதா, அந்த ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இத்தியாதி வாக்கியங்கள். ஆத்மானா என்ன தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிட்டாலே உபாசனம் பண்ண முடியும். ஆத்மானு சொன்னாலே என்னன்னு தெரியாதுன்னு அதை உபாசனம் பண்றது. அதனால ஆத்மஸ்வரூபம் என்னது அப்படின்னு தெரிவிக்கிறது இந்த வாக்கியம். இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை உபாசனம் பண்ணணும் விஞ்ஞானம் பண்றது. ஆக பிரம்ம ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய சகல வாக்கியமும் ஒரு விதியோடு சேர்ந்ததாகத்தான் இருக்கு. அதனால சம்பூர்ண வேதாந்தம் விதிபரம் தான். லௌகிக வாக்கியம் அப்பிரமாணம்னு சொல்லலாம், விதி இல்லாத இடத்துல போய் சொல்றான் அப்படின்னு. ஆனா வைதிக வாக்கியத்தை அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால எந்த விதி இருக்குதுன்னு பார்த்து தேடி அந்த கொண்டு போய் இதை சேர்த்துள்ளே ஆகணும் இந்த பிரம்ம வாக்கியங்கள். அதனால என்ன சொல்ற, பிரதிபத்தி விதி விஷயத்தையவ சாஸ்திரேண பிரம்ம சமர்ப்பியதே. சாஸ்திரம் பிரம்மத்தை போதிக்கிறது, ஆனா அந்த பிரம்மத்தை எப்படி போதிக்கிறது தெரியுமோ? பிரதிபத்தி விதிக்கு விஷயமாக பிரதிபத்தி சப்தத்தில் இந்த உபாசனம்னு அர்த்தம். உபாசனா விதி இருக்கு, உபாசித அப்படின்னு விதி இருக்கு, அந்த விதிக்கு விஷயமாக பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது. எப்படி உபாசனம் பண்ணணும், எதை உபாசனம் பண்ணணுங்கிற அபேட்சை இருக்கு. அது எது உபாசனம் பண்ணக்கூடிய அந்த விஷயம், உபாசனைக்கு விஷயமான பிரம்மா எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை தெரியப்படுத்துறது சத்திய ஞானம் பண்ணுற பிரம்மா. ஒரே மாதிரி வரும் நிதிஜாத்தனக்கான வித்தியாசமும் இருக்கு. வித்தியாசம் சொல்ற இவன் நிர்குண பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும்னு சொல்றான். நிர்குண பிரம்ம உபாசனமும் நம்மளுடைய நிதிஜாத்தனமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், இதுல ஒண்ணும் வித்தியாசம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா நம்மளுடைய நிதிஜாத்தனத்தினால நமக்கு சாட்சாத்காரம் வருது. சாட்சாத்காரத்தினால அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டு மோட்சம் வருது. ஆனா இங்க சாட்சாத்காரம் வேண்டிய விளைவாரு. இந்த உபாசனைங்கிற நிதிஜாசனம் பண்ணியாதான் இந்த உபாசனைகளுடைய உபாசனையால இவாளுக்கு புண்ணியம் தர்மம் ஏறது. அந்த தர்மத்துக்கு பலமாக மோக்ஷங்கிற பலம் கிடைக்கிறது. இங்க வந்து விசாரிச்சு நமக்கு சத்தியா முக்தி வாசனாட்சயம் அதெல்லாம் இவா சொல்லவே இல்லை. இங்க இருக்கும், இருந்துட்டே இருக்கும். ஆனால் உபாசனையுடைய ஒரு பிரபலம், அதனுடைய பலம் இருக்கு. அந்த பலத்தினால இவன் வந்து மோட்சத்தை அடையலாம். அது எப்படி அடையலாம்ங்கிறதெல்லாம் கேட்கப்படாது. இப்ப வந்து ஸ்ருதி சொல்லிருக்குன்னு ஒத்துக்க வேண்டியதான். ஸ்ருதி சொல்றதோ இல்லையோ, இப்போ ஸ்வர்க காமகான்னு ஒருத்தம் இருக்கான், ஸ்வர்க்கம் வரணும்னு ஆசைப்படுறான், அவரை வந்து அர்த்தசோத்திரம் பண்ணு, நெடுத்தபூர்வம் வாசம் பண்ணு அப்படின்னு ஸ்ருதி சொல்லி கொடுக்குறது. இதை நம்பிக்கையா அப்படியே நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, எப்படின்னா எப்படி சொர்க்கம் வரும்னு சேர்ப்போமா, கேட்கறது இல்ல. அதே மாதிரி மோக்கம் வேணும்னு ஆசைப்படுறதா இருக்கா, அவளுக்கு நீ இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டு உபாசனம் பண்ணு, மோசம் வரணும்னு ஸ்ருதி சொல்லி சரின்னு ஒத்துக்கிறது அப்படின்னு தர்மபரமான மதி. அதுதான் இங்க சொல்லி கண்டிப்பா பாசனம் அதான் அதை சொல்லிதான் இங்க கண்டிக்க போறேன். நீங்க சொல்றபடி முக்தி சொன்னா இது முக்தியே ஆகாது, இதுவும் ஒரு கர்மபலம் ஆயிடும். உபாசனைங்கிறதும் ஒரு கர்மா தானே, காயிக கர்மா மாச கர்மா தானே வித்தியாசம். காயிக கர்மாவால வரக்கூடிய பலம் எப்படி தாரதமிய யுக்தமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த உபாசனா பலத்தும் தாரதமியத்தோடு ஆயிடும். ஏன்னா தாரதமியம் அவசியம் சொல்றோம், இல்லட்டா என்ன ஆகும், ஒரு சில பேர் ஒரு 10 நாள் உபாசனம் பண்ணினா, சில பேர் அதை விட ஜாஸ்தி 1 மாசம் உபாசனம் பண்ணினா, 1 வருஷம் உபாசனம் பண்ணினா, ஆயுசு கூட உபாசனம் பண்ணினா, தீர்க்கால ஜீவிக்கின்றது உபாசனம் பண்ணினா, இந்த எல்லா உபாசனைக்கும் ஒரே மாதிரியான பலத்தை எப்படி சொல்ல முடியும்? இந்த உபாசனையில உள்ள தாரதமியத்தை வச்சு அதனுடைய மோட்சத்தையும் நீங்க தாரதமியம் சொல்ல வேண்டி இருக்குமே, அப்படி சொல்ல வேண்டிய அந்த மோட்சத்தை எப்படி நிரதிசயமாக சொல்ல முடிகிறது, சொல்லவே முடியாது. அதனால இந்த பக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால பிரதிபத்தி விதி விஷயத்தையும், அதாவது உபாசிக்கிறதுக்காக உபாசனா விதிக்கு விஷயமாகத்தான் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது சாஸ்திரம். சுதந்திரமா பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மத்தை சாஸ்திரம் சொல்லவே இல்லை. எப்படி அதுக்கு திருஷ்டாந்தம், யசா ரூப ஆகவனியாதீன் அலௌகிகாந்தி விதிசேஷதையா சாஸ்திரேண சமர்ப்பியந்து தத்வது ரூபா ஆகவனீயா அப்படின்னு சொல்லுவோம். ரூபகான்னு சொன்னா அது ஒரு விதமான ஒரு கட்டை, வெறும் கட்டை இல்ல, அந்த கட்டைக்கு இவ்வளவு விதமான சம்ஸ்காரங்கள், ரூபம் தட்சதி, ரூபம் அஷ்டாஸ்ரீ திருவதி அப்படிங்கிற அந்த பல விதமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணினால் அதுக்கு ரூபத்துவங்கிறது ஏற்படும். ஆகவனியம்ங்கிறது என்ன, அது ஒரு அக்னி. அக்னின்னு சொன்னா பொதுவான எல்லா அக்னியும் ஆகவனியம் ஆக முடியாது. அந்த திவாகவனியம் பிராத காலத்துல அந்த விதிப்படி ஆதானம் பண்ணப்பட்ட அந்த அக்னிக்கு ஆகவனியம் அப்படின்னு பேரு. அப்ப இதெல்லாம் விசேஷமான ஒரு பதார்த்தம். இந்த பதார்த்தங்கள்லாம் லௌகிக விவகாரத்துல வரக்கூடிய பதார்த்தமும் இல்லை, அதனால லோக பிரதிபலம் இல்லை. அப்ப யூகம்னா என்ன, ஆகவனியம்னா என்ன அப்படின்னு யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? லோக விவகாரம் பண்றவர்கிட்ட தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது, யூக சப்தார்த்தம் ஆகவனிய சப்தார்த்தத்தெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் எங்க சொல்லிக் கொடுக்கிறது, யூகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல. யூகம் யூகே பட்டும் பத்னாதி மேல விதி வருது. அப்படி அந்த அந்த வித்தியாசத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரூபம்னா என்னன்னு தெரிஞ்சுன்றதாத்தானே அதுல பந்தனம் பண்ண முடியும். ஆகவனியே விபோதி அப்படின்னு சொன்னா ஆகவனியம்னா என்னன்னு தெரியல, எப்படி இது அனுஷ்டானம் பண்ண முடியும்? அதனால இந்த அனுஷ்டானம் பண்றதுக்கு அவனுக்கு இந்த ஸ்வரூப ஜானம் தேவைப்படுறதுங்கிறதுக்காக இதே வேதம் அந்த யூகம் ஆகவனியும் இந்த இதெல்லாம் என்னங்கிறதுன்னு யோசிச்சு அதுக்கு மேல விசாரம் பண்றது. இப்ப இதே மாதிரிதான் ஆத்ம விஷயத்தையும் வைக்கிறாங்க. ஆத்மபாசனம்ங்கிறது விதிக்கிறது. ஆத்மானா என்னன்னு தெரியாதவங்க எப்படி ஆத்மா உபாசனம் பண்றது, அதுக்காக ஆத்மஸ்வரூபம் என்னது அப்படின்னு அதுவே சொல்லிக் கொடுத்து இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை நீ உபாசனம் பண்ணு சொல்லிக் கொடுக்கிறது. யசா யூப ஆகவனியாதீனி அலௌகிகாண்யதி விதிசேஷதையா சாஸ்திரேன சமர்ப்பியந்தே தத்வது உத ஏகது. ஏன் இந்த மாதிரி இந்த சிரமப்படுறேன், ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் அதை போதிக்கிறதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நஷ்டமா போச்சு கேட்டா சொல்ற, சாஸ்திர பிராமாணியம் சம்ரக்ஷணம் பண்றதுக்காக நான் இப்ப சொல்றேன். பிரவிற்த்தி நிவர்த்தி பிரயோஜனத்வா சாஸ்திரத்துல சாஸ்திரம்னு சொன்னா அது சாஸ்திரம் இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். அதனுடைய பிரவிற்த்தி என்ன, அதோட பிரயோஜனம் என்ன, சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, அத சொன்னத்தை கேட்டு ஒருத்தன் ஒரு பிரவிற்த்தியை பண்ணணும், ஒரு பிரவிற்த்தியை நிறுத்திக்கணும். இதை செய்யாதே அப்படின்னு சொன்னதை கேட்டு செய்யாமல் இருந்தால்தான் சாஸ்திரத்துடைய பிரயோஜனம். சாஸ்திரத்துக்கு அதானே பிரயோஜனம், சாஸ்திரம் செய்யணும் சொன்னது நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்துக்கு அதுதான் பிரயோஜனம், செய்யறதுதான் பிரயோஜனம். செய்யாதுன்னு சொல்லிட்டு அதனால செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா இந்த நிவர்த்தி தான் அதனுடைய பிரயோஜனம். சாஸ்திரம்னு சொன்னாலே பிரவருத்தியையோ நிவர்த்தியையோ ஏற்படுத்தக்கூடியதுதான் சாஸ்திரம். பிரம்மஸ்வரூபத்தை மாத்திரம் போதிச்சா அது எப்படி சாஸ்திரம் வீசப்படுது? ஏன்னா இதனால நமக்கு ஒரு பிரவருத்தியோ நிவர்த்தியோ எதுவுமே ஏற்பட போறது இல்லையே. அதனால சாஸ்திரம்ங்கிறது பிரவிற்த்தி நிவர்த்தி பிரயோஜனம் தீர்மானமாக இருக்கிறதுனாலே சொல்றது வெறும் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதாக சொல்றதை நான் ஆட்சேபிக்கிறேன். பிரம்மஸ்வரூபத்தை விவாகனைக்காக சொல்றது.